வால்யூம் 3.
தாகம். நமக்குள் கருத்து வேறுபாடே வரக்கூடாது என்ற இரும்புத்தனமான எண்ணத்துடன் மனவாழ்க்கையை துவங்குவதுதான் கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டாவதற்கான முக்கியமான காரணம். வெவ்வேறு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்த கணவனும் மனைவியும் ஞாயிற்றுக்கிழமையை எப்படி செலவழிப்பது, போனஸ் பணத்தில் என்ன வாங்குவது என்று குடும்பத்தில் எழுகிற அத்தனை கேள்விகளுக்கும் எப்படி ஒரே மாதிரியான கருத்து வைத்திருக்க முடியும்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து பரிமாற்றம் என்ற போர்வையில் ஆரம்பிக்கும் உரையாடல் சூடாகும் போது இருவரில் ஒருவர் விழித்து கொண்டு கட்டுப்படுத்தாவிட்டால் அது சண்டையிலேயேதான் முடியும். இந்த மாதிரி நேரத்தில் கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர் டென்ஷனை குறைத்து கொள்ள சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவசியம். ஆனால் நகைச்சுவை என்ற பெயரில் சிலர் பிரச்சனையை விசிறிவிட்டு விடுவார்கள். இது மாதிரி, மனைவி, என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கல்யாணத்துக்கு முன்னால் ஆஃபீஸ் வீடு பஸ் ஸ்டாண்டு என்று என் பின்னால் நீங்கள் தான் சுற்றி சுற்றி வந்தீர்கள், நினைப்பிருக்கிறதா? கணவன், நேச்சுரலி எலியை பிடிக்க நினைக்கும் எலிப்புரி எலியை சுற்றுவதில்லை, மாறாக சிறைப்பட்டு தவிக்கப் போகும் எலிதான் எலிப்புரியை சுற்றும். தொடர்ந்து அந்த வீட்டில் பூகம்பம் வெடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனத்தாங்கல் வருவதற்கு இன்னொரு காரணம் கம்பாரிசன், ஒப்பீடு. நான் பிறந்து 5 வருடம் கழித்து பிறந்தவள் என் தங்கை. அவள் நான்ஸ்டிக் குக்கிங் பேன் வாங்கிவிட்டாள், வேக்யூம் கிளீனர் வாங்கிவிட்டாள். ஆனால் உங்களை திருமணம் செய்து கொண்டு நான் எந்த சுகத்தை கண்டேன்? இப்படி வருத்தப்படுகிற மனைவிகள் நிச்சயம் இருக்கிறார்கள். உன் தங்கை தன் புருஷனிடம் எத்தனை கனிவாக கலகலப்பாக இருக்கிறாள் பார், நீயும் இருக்கிறாயே உமனா மூஞ்சி என்று கணவனின் பதிலும் ஓர் அப்பீலாகவே வரும். இந்த இடத்தில் ஜென் மதத்திலிருந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன். மாற்று உடை கூட இல்லாத அந்த ஜென் துறவியை தேடி காலையிலிருந்து மாலை வரை மக்கள் கூட்டம் அலைமோதும். பலர் அந்த துறவியின் காலை தொட்டு கண்ணிலே ஒற்றிக்கொள்வார்கள். நாட்டின் தளபதிக்கு இது பொறுக்கவில்லை. ஒரு நாள் நேரே துறவியிடம் கிளம்பி போனான். நான் இந்த நாட்டின் சமுராய், ஆயுதம் ஏந்திய 1000 போர் வீரர்கள் என் கீழே இருக்கிறார்கள். ஆனால் சாப்பாட்டுக்கே மற்றவர்களின் கையை எதிர்பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரன் நிலையில் இருக்கிற உனக்குத்தான் அதிக மரியாதை கொடுக்கிறார்கள், அது எப்படி? துறவி சமுராயை அழைத்து கொண்டு தன் குடிசையிலிருந்து பூந்தோட்டத்துக்கு வந்தார். அன்று பௌர்ணமி, வானத்தை காட்டி அது என்ன என்று அவனிடம் கேட்டார். சமுராய் நிலா என்றான். தோட்டத்திலே பூத்திருக்கும் ரோஜாப்பூவை காட்டி இது என்ன என்றார். ரோஜாப்பூ என்றான் எரிச்சலுடன். இந்த ரோஜா எப்போதாவது, ஐயோ நாம் அந்த நிலாவைப் போல பால் நிறமாக இல்லையே என்று தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறதா? இல்லை, அந்த சந்திரன்தான் நாம் ரோஜா மாதிரி ரோஸ் கலராக இல்லையே என்று மனப்புழுக்கம் அடைகிறதா? ரோஜா ஓர் அழகு என்றால் நிலா வேறு மாதிரியான அழகு. உதாரணம் சொன்ன துறவி முத்தாப்பி வைப்பதற்கு முன்பே சமுராயின் கண்கள் திறந்து விடுகின்றன. கண்கலங்கி மன்னிப்பு கேட்டு விடை பெற்றான். ஒப்பீடுகள் உங்களை எந்த அளவுக்கு சஞ்சலம் அடைய செய்யும் என்பதற்கு இன்னொரு கதையும் சொல்லிவிடுகிறேன். வழி தவறி ஒரு காட்டுக்குள் வந்து மாட்டிக்கொள்கிறது ஒரு நாய். உச்சி வெயில் மண்டையை பிளக்கிறது. நீர்நிலையே தென்படாமல் தாகத்தால் தவித்துப் போகிறது அந்த நாய். நீரை தேடி அலைந்து திரிகிறது. அந்த சமயம் இறைவனே அமைத்தது போல் ஒரு சின்ன நீர்த்தேக்கம் தென்படுகிறது. வெயிலிலேயே அலைந்து திரிந்து களைத்து போன அந்த நாய் உயிரை பிடித்து கொண்டு தண்ணீரை நோக்கி ஓடுகிறது. குனிந்து தண்ணீரை குடிக்கப் போன சமயம் தண்ணீரிலே தனது பிரதிபிம்பத்தை பார்த்துவிட்டது. நாய்க்கு இப்போது தண்ணீர் கண்ணுக்கு தெரியவில்லை. தன் பிம்பத்தை பார்த்து குறைக்கத் தொடங்கிவிட்டது. ஏற்கனவே பசியில் தாகத்தில் வெயிலில் அலைந்து திரிந்த நாய் தொடர்ந்து குறைத்ததால் சீக்கிரமே பலவீனமாகி விடுகிறது. அப்போது பலமான காற்று வீச இதுவரை தண்ணீரிலே தெரிந்த நாயின் பிம்பம் கலைந்து அலை அலையாக நீர் தெரிகிறது. தாகம் தீர தண்ணீர் குடிக்கிறது நாய். எதிர் வீட்டுக்காரர் வாங்கிய புது 2-வீலரும் உங்கள் தங்கைக்கு அவரது கணவர் வாங்கி கொடுத்த வேக்யூம் கிளீனரும் உங்கள் வாழ்வில் கிடைத்திருக்கிற நல்ல விஷயங்களை கண்களுக்கு தெரிய விடாமல் பண்ணிவிடுகின்றன. இலக்கின்றி பறக்கும் சிந்தனை பறவை. வாழ்க்கையில் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத செல்வம் எது? என்னுடைய வாழ்வியல் பயிற்சி முகாமுக்கு வருபவர்களிடம் நான் வழக்கமாக கேட்கும் கேள்வி இது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். நான் சொல்வது, இந்த கணம், இந்த வினாடி, இதுதான் நிலையானது. இந்த வினாடியை யாருமே நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. ஆனால் இந்த கணத்தை, இதோ நம்மை கடந்து போய் கொண்டிருக்கும் இந்த வினாடியை நம்மில் பலர் முழுமையாக அனுபவிப்பதில்லை என்பதுதான் நெஞ்சை சுடும் உண்மை. ஏனென்றால் நமது சிந்தனை பாதி வேளை கடந்த காலத்தில் நிலைத்து இருக்கிறது, அல்லது அது வருங்காலத்தை பற்றிய கவலையில் தோய்ந்து போயிருக்கிறது. வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸை பற்றி சிந்திக்கிறோம். சாப்பிடும்போது கூட நமது சிந்தனை சாப்பாட்டில் இருப்பதில்லை. குளிக்கும்போது கூட ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கும் அற்புதமான உடம்பை நாம் பார்த்து ரசிப்பதில்லை. அது இன்றைய தேதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதை எண்ணி சந்தோஷப்படுவதில்லை. அப்போது கூட இலக்கில்லாமல் பறக்கும் பறவையாக மாறி எங்கேயோ சிறுகிடைக்கிறது. இதனால் ஏற்படும் விளைவு என்ன என்று சிந்தித்து பாருங்கள். எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு ரோட்டில் வாகனம் ஓட்டினால் விபத்து ஏற்படுகிறதே, அதே மாதிரி விபத்துகள் நம் வாழ்க்கையில் வெவ்வேறு விதமாக நடந்துவிடும். இப்படி நான் சொல்வதால் இறந்த காலத்து நினைவுகளை புறக்கணிக்க சொல்லவில்லை, வருங்காலத்தை பற்றி திட்டம் போட வேண்டாம் என்றும் தடுக்கவில்லை. ஆவி பறக்கும் சூடான ஃபில்டர் காஃபியை ருசித்து ருசித்து அதன் ஒவ்வொரு துளியையும் நாக்கின் சுவை முட்டுக்களால் உணர்ந்து சாப்பிடுவதைப் போலத்தான் ஆண்டவன் நமக்கு அளித்திருக்கும் வாழ்க்கையையும் வினாடி வினாடியாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். வாழ்க்கை என்பது காஃபியை விட பல ஆயிரம் மடங்கு சுவையானது. காஃபியின் முதல் சிப்புக்கும் இரண்டாவது சிப்புக்கும் அதிக வித்தியாசம் இருப்பதில்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு வினாடியைப் போல அடுத்த வினாடி இருப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் வித்தியாசமானது. ஒரே நதியில் நீ இரண்டு முறை குளிக்க முடியாது என்று ஜென் புத்திசத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது, நதியில் ஒரு இடத்தில் ஓடுகிற நீர் அடுத்த வினாடி வேறு இடத்துக்கு மாறிவிடுவது மாதிரி வாழ்க்கையும் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கிறது. படிப்பு, அறிவு, ஆற்றல் மட்டும் இருந்தால் போதாது, நிகழ்காலத்துக்கு ஏற்ற விழிப்பு உணர்வும் வேண்டும். விழிப்பு உணர்வு மட்டும் இல்லை என்றால் ஒருவன் எத்தனை திறமைகள் படைத்திருந்தாலும் அது அவனுக்கு பலன் தராமல் போய்விடும். அதனால்தான் பெரிய கம்பெனிகளில் வேலைக்கு மனு செய்திருப்பவர்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதா என்று பல்வேறு விதங்களில் சோதனை செய்கிறார்கள். ஒரு பெரிய இசை வித்தகர் இருந்தார். அவர் வயலினை எடுத்து வாசித்தால் பாலைவனத்தில் கூட மழை பெய்யும். ஒரு முறை அவர் ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒரு சர்க்கஸ் கலைஞர் வயலின் வாசிக்க கரடி டான்ஸ் ஆடியது. சர்க்கஸ் பார்க்க வந்திருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக எழுப்பிய கரகோஷம் கூடாரத்தையே அதிர வைத்தது. இதை பார்த்து கொண்டிருந்த நமது வயலின் வித்தகர் அந்த சர்க்கஸ் கலைஞரை அணுகி, நன்கு பழக்கப்பட்ட கரடியை மட்டும்தான் உன் வயலின் இசைக்கு ஏற்ப உன்னால் டான்ஸ் ஆட வைக்க முடியும். ஆனால் என் வயலின் இசை எந்த மிருகத்தையும் நடனமாட வைக்கும் என்று கூறினார். சர்க்கஸ் கலைஞர் அதை பேத்தல் என்று மறுக்க இருவருக்கும் இடையே பேச்சு வளர்ந்து அங்கே ஒரு போட்டியே ஆரம்பமானது. வயலின் வித்வானின் எதிரில் சர்க்கஸ் கலைஞர் முதலில் ஒரு சிங்கத்தை அனுப்பினார். வித்வானின் வயலின் இசை கேட்டு சிங்கம் சுற்றி சுழன்று ஆடத் தொடங்கியது. சர்க்கஸ் கலைஞர் அடுத்து ஒரு சிறுத்தையை அனுப்பினார். அதுவும் வித்வானின் வயலின் இசைக்கு தன்னை மறந்து ஆடியது. சர்க்கஸ் கலைஞர் அடுத்து ஒரு புலியை அனுப்பினார். வயலின் வித்வான் சற்றும் பதறாமல் வயலினை வாசிக்கத் தொடங்கினார். ஆனால் அந்த பாழும் புலி வயலின் இசைக்கு மயங்கவில்லை. மாறாக அது வித்வானை நோக்கி இரத்த வெறியோடு நாலுகால் பாய்ச்சலில் ஓடி வந்தது. பதறிப்போன பார்வையாளர் கூட்டம் சிதறி ஓடியது. நமது வித்வானும் தனது வயலினை காற்றிலே வீசிவிட்டு கடைசி நிமிடத்தில் தலை தெறிக்க ஓடி அதிர்ஷ்டவசமாக அந்த புலியிடம் இருந்து தப்பித்து கொண்டார். புலி பயிற்சியாளர்களால் சாமர்த்தியமாக மீண்டும் கூண்டில் அடைக்கப்பட்டது. மரண பயத்திலிருந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட வயலின் வித்வான் சர்க்கஸ் கலைஞரிடம் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். என்றாலும் தனது இசை அந்த புலியை கட்டுப்படுத்தாதது தனக்கு பெரிய புதிராகவே இருப்பதாக அவர் சொல்ல சர்க்கஸ் கலைஞர் சிரித்தபடியே கூறினார். காரணம் ரொம்ப எளிமையானது. அது செவிட்டு புலி. அது மட்டுமல்ல, பிறவியிலேயே அதற்கு காது துவாரமும், ஏன் காது மடல்களே கூட கிடையாது. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் கூட புலிக்கு காது இல்லை என்பதை சில வினாடிகளுக்குள் கவனித்து தப்பிக்க முயன்று ஓடியது. ஆனால் உங்கள் வாசிப்பின் மீது வைத்த அபார நம்பிக்கையால் நீங்கள் கடைசி நிமிடம் வரை கண் திறந்து புலியை சரியாக பார்க்க தவறிவிட்டீர்கள். துன்பக்கணக்கு. ஆண், பெண், சிறியவர், பெரியவர் என்று அது யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு மாபெரும் சக்தி புதைந்து கிடக்கிறது. கோடைக்காலம், இலையுதிர்காலம், வசந்த காலம், மழைக்காலம் என்று பூமிக்கு வேண்டுமானால் பருவ காலங்கள் மாறி மாறி வரலாம். ஆனால் சூரியனுக்கு எந்த பருவமும் கிடையாது. அதுபோல் உடம்புக்குத்தான் குழந்தை பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம் எல்லாம். மனசுக்கு எந்த பருவமும் கிடையாது. நாம் நம் மனதை எந்த காலகட்டத்திலும் துடிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்ள முடியும். பேசுவதற்கும் கேட்பதற்கும் நன்றாக இருக்கிறது. ஆனால் இது சாத்தியமா? 100% சாத்தியம். ஆனால் இதற்கு நாம் பயிற்சி பெற வேண்டும், நிறைய பார்க்க வேண்டும், நிறைய கேட்க வேண்டும். சுவாமி, என்ன பேசுகிறீர்கள்? எல்லோருக்கும் தான் கண்களும் காதுகளும் இருக்கின்றன. எல்லோரும் தான் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் எல்லோருமேவா மகிழ்ச்சியாகவும் துடிப்புடனும் இருக்கிறார்கள் என்று கேட்க தோன்றுகிறதா? சிந்தித்து பாருங்கள். எல்லோரிடமும் தான் பேனா பென்சில் இருக்கிறது. ஆனால் எல்லோருமா ஓவியராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறோம்? பேனாவும் பென்சிலும் எப்படி ஒரு கருவியோ, அதே மாதிரிதான் கண்ணும் காதும். பேனாவையும் பென்சிலையும் பயன்படுத்த தெரிந்தால்தான் ஓவியன். அதே மாதிரி கண்களும் காதுகளும் வெறும் கருவிகள்தான். இவற்றை சரியான வகையில் பயன்படுத்தினால்தான் மகிழ்ச்சி, துடிப்பு, சந்தோஷம். ஆனால் நம்மில் பலருக்கு எதிரில் இருப்பதை விட கண்ணுக்கு எதிரில் இல்லாததுதான் அதிகமாக தெரிகிறது. இத்தாலி நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர் அவர். அவருக்கு ஒரே மகன். அன்று அவனுக்கு பிறந்த நாள். தன் மகனின் சந்தோஷத்துக்காக அவர் எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார். எல்லாவற்றுக்கும் ஹைலைட்டாக ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்சையும் ஏற்பாடு செய்திருந்தார். மைதானம் முழுவதும் நிரம்பி வழிந்த கூட்டம். இத்தாலி நாட்டின் மிகப்பெரிய 2 ஃபுட்பால் டீம்கள் ஆக்ரோஷமாக மோதியதை பார்த்து கூட்டம் சந்தோஷத்தில் துள்ளி துள்ளி ஆர்ப்பரித்தது. ஆனால் அந்த செல்வச்சீமானின் மகன் மட்டும் கன்னத்தில் கை வைத்தபடி ஆட்டத்தை சோகமாக பார்த்து கொண்டிருந்தான். மகனின் மகிழ்ச்சிக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து ஃபுட்பால் மேட்சுக்கு ஏற்பாடு செய்த அப்பாவை பார்த்து மகன் சொன்னான், அப்பா, தங்களுக்கு இருந்தாலும் இத்தனை கருமித்தனம் கூடாது. பணக்கார அப்பாவுக்கு மகன் சொல்வது புரியவில்லை. கேள்விக்குறியோடு மகனை பார்த்தார். மகன் சொன்னான், மண்டையை பிளக்கும் வெயிலில் ஒரே ஒரு பந்தை விரட்டி கொண்டு எத்தனை பேர் ஓடுகிறார்கள் பாருங்கள். உங்களிடம் பணமா இல்லை? இவர்களுக்கு ஆளுக்கு ஒரு பந்து வாங்கி கொடுத்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியோடு உதைத்து விளையாடியிருப்பார்கள் அல்லவா? நாம் கூட பல சமயம் இந்த சிறுவனைப் போலத்தான். நம் முன்னால் நிகழும் பல சம்பவங்களில் இருக்கிற உற்சாகமான அம்சத்தை, தெம்பூட்டும் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் துளி கூட அர்த்தமில்லாத விஷயங்களை நினைத்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் ஒரு நாள் பெங்களூரில் இருக்கும் என் ஆசிரமத்துக்கு இளைஞர் ஒருவர் வந்திருந்தார். தன் பெற்றோர் தனக்கு செய்த பெரிய அநீதியால் வாழ்க்கையே நாசமாகி போய்விட்டதாக மணிக்கணக்கில் குறைபட்டு கொண்டார். விஷயம் இதுதான். அவர் சிறுவனாக இருந்தபோது பெற்றோர் அவரை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கவில்லையாம். அதனால் அவரால் இங்கிலீஷில் சரளமாக பேச முடியவில்லை. வேலை செய்யும் இடத்தில் இதனால் தாழ்வு மனப்பான்மையுடன் இருக்க வேண்டியிருக்கிறதாம். 1 மணி நேரம் அவர் என்னிடம் பேசியதிலிருந்தே இன்னொரு விஷயமும் தெரிந்தது. இந்த இளைஞர் இப்போது வேலை பார்க்கும் நிறுவனத்தில்தான் அவரது தந்தையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். இந்த இளைஞருக்கே ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை என்ற திட்டத்தின் அடிப்படையில்தான் இந்த நிறுவனத்தில் வேலையே கிடைத்திருக்கிறது. இதே போல இவரது தாய் தந்தையால் தான் நகரின் மையப்பகுதியில் சொந்த வீடு, நல்ல மனைவி என்று இவருக்கு பல விஷயங்களும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இவருக்கோ தன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கவில்லை என்பதை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. எதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்படலாம் என்பதை விட்டுவிட்டு எதையெல்லாம் நினைத்து கஷ்டப்படலாம் என்று தேடி தேடி பூதக்கண்ணாடி வைத்து பெரிதுபடுத்தி பார்த்து கஷ்டப்படும் இது போன்ற நபர்கள் நிறையவே இருக்கிறார்கள். மனைவி மக்கள் ஆசைக்காக குற்றாலத்துக்கு டூர் போனால் கூட அருவியையும் சாரலையும் இவர்கள் ரசிக்க மாட்டார்கள். டூர் வந்ததில் எவ்வளவு பணம் செலவானது என்று கணக்கு போட்டு அடிக்கடி எரிந்து விழுந்து இன்பச் சுற்றுலாவை துன்பச் சுற்றுலாவாக மாற்றிவிடுவார்கள். சரி, நம் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது எப்படி என்ற விஷயத்துக்கு இதோ வந்துவிட்டேன். பார்வை சின்ன துவாரம் வழியே. சுஃபி இலக்கியத்தில் உள்ள முல்லா நசுருதீன் கதைகளில் இதுவும் ஒன்று. வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பிய முல்லாவின் ஆடையில் நீளமான ஒரு கருப்பு முடியை பார்க்கிறாள் அவரது மனைவி. அவ்வளவுதான், பூகம்பமே வெடிக்கிறது. உனக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அவள் முல்லாவிடம் சண்டை பிடிக்கிறாள். ஜன நடமாட்டம் நிறைந்த சந்தையின் வழியாக வந்தேன். அப்போது என் ஆடையில் இந்த முடி எப்படியோ ஒட்டியிருக்கும். முல்லா பதில் சொல்கிறார். மனைவி அதை நம்பவில்லை. கண்ணீர் விட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறாள். அடுத்த நாள் வேலையிலிருந்து வீடு திரும்பிய முல்லாவின் ஆடையில் ஒரு நரைத்த முடி. ஐயையோ, நேற்று இளம் பெண், இன்று தலை நரைத்த பெண்ணா? காமாந்தகா, உன்னால் என் வாழ்க்கையே பாழாய்போய்விட்டது என்று தரையில் விழுந்து புரண்டு அழுகிறாள். அதற்கு அடுத்த நாள் வீடு திரும்பும்போது முல்லாவுக்கு மனைவியின் நினைவு வருகிறது. ஆடைகளை நன்கு உதறிவிட்டு வீட்டுக்குள் வருகிறார். முல்லாவின் மனைவி இவரின் ஆடைகளை பரபரவென்று சோதனை போடுகிறாள். எந்த முடியும் கிடைக்கவில்லை. அப்பாடா, தப்பித்தோம் என்று முல்லா நிம்மதி பெருமூச்சு விடப்போன சமயம், அடப்பாவி, போயும் போயும் இன்று ஒரு மொட்டை தலைப்பெண்ணின் வீட்டுக்காக போய் வந்தாய் என்று சொல்லி முதல் இரண்டு நாட்களை விட அதிக சத்தமாக அழ ஆரம்பித்தாள் முல்லாவின் மனைவி. கண்ணுக்கு எதிரில் தெரியும் அற்புதமான நாட்டியத்தை பார்க்காமல் கோட்டை விடும் நமது கண்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பார்ப்பதால் ஏற்படும் துயரம் இது. காது கொடுத்து கேட்பதிலும் நம்மில் பலர் பல விஷயங்களை கோட்டை விட்டு விடுவோம். அதன் பலனும் வீணான டென்ஷன் தான். ராமு, கோபு இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், நண்பர்களும் கூட. ஒரு நாள் ராமுவின் வீட்டில் ஏதோ பணப்பிரச்சனை, அதனால் மனைவியின் முகத்தில் பர்சை வீசி எரிந்துவிட்டு மோட்டார் பைக்கில் ஆஃபீஸ் வந்து விடுகிறான். ஆஃபீஸுக்கு வந்தும் அவனுக்கு டென்ஷன் குறையவில்லை. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எல்லோரிடமும் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் எல்லை மீறி உடன் வேலை செய்பவர்களை டா போட்டு திட்டவும் ஆரம்பித்து விடுகிறான். ராமுவை சமாதானப்படுத்த அவனின் நண்பன் கோபு லஞ்ச் பிரேக்கின் போது ஒரு ஓட்டலுக்கு அழைத்துப் போகிறான். ராமுவோ மணிப்பர்ஸ் இல்லாததால் ஓட்டலுக்குள் போக தயங்குகிறான். ஆனால் அவன் நண்பனோ, வா, என்னிடம் பணம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சப்ளையரை அழைக்கிறான். காலையில் மனைவியுடன் கோபித்து கொண்டு சாப்பிடாமலேயே ஆபீஸ் புறப்பட்டது அப்போதுதான் ராமுவுக்கு நினைவுக்கு வருகிறது. அதனால் ராமு கொஞ்சம் தாராளமாகவே ஐட்டங்களை ஆர்டர் செய்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். கூடவே நண்பனின் காசில் இப்படி சாப்பிடுவது பற்றி ராமுவுக்கு கூச்சமாகவும் இருக்கிறது. அந்த சமயம் பார்த்து கோபு, ராமு, நீ நாக்கை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுமையான குரலில் ஆபீஸில் நடந்த விஷயம் பற்றி சொல்வதற்கு பேச்சை ஆரம்பிக்க ராமுவுக்கு காது மடல்கள் எல்லாம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்து விடுகின்றன. கோபுவின் காசில் டிவன் சாப்பிடுவது பற்றித்தான் அவன் பேசுகிறான் என்று தவறாக புரிந்து கொள்கிறான் ராமு. அதனால் ஓட்டல் என்பதையும் மறந்து கோபுவின் சட்டையை பிடித்து, அற்பமாக நடந்து கொண்டாயே நாயே என்று ராமு உரக்க திட்ட, இப்போது கோபுவுக்கும் கோபம் வந்துவிடுகிறது. அவன் இவன் கையை உதற அவன் தடுக்க, அந்த அமளி துமளியில் தண்ணீர் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து நொறுங்க அதன் மீதே ராமு விழவும் செய்கிறான். கண்ணாடி துண்டு உடம்பில் பல இடங்களில் கிழித்ததால் ரத்தம் குபுகுபு என்று வெளியே வர ஆரம்பிக்கிறது. பிறகு ஓட்டல் ஊழியர்கள் தலையிட ராமு பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கும் கோபு ஆபீஸுக்கும் போய்விடுகிறார்கள். ஆனால் கோபுவால் ஆபீஸில் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. சே, ஒரு கணம் நாமும் பொறுமை இழந்து விட்டோமே என்று தன்னைத்தானே கடிந்து கொள்கிறான். உடனே ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு மருத்துவமனைக்கு போகிறான். மருத்துவமனைக்குள் கோபு வருவதை பார்த்ததுமே ராமுவுக்கு குரோதத்தால் ரத்தம் மீண்டும் சூடேறுகிறது. ஓட்டலில் பாதியில் விட்ட சண்டையை தொடரத்தான் இவன் மருத்துவமனைக்கு வருகிறான் என்று ராமுவின் புத்தி இப்போதும் கோணலாகவே யோசிக்கிறது. அப்போது கோபு கரிசனத்தோடு, உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க அது ராமுவுக்கு வேறு அர்த்தத்தில் கேட்கிறது. கோபுவை அடிக்க அவன் மீண்டும் கையை ஓங்குகிறான். ஒருவர் பேசும் வார்த்தைகளை விட எந்த கான்டெக்ஸ்டில் அவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை விளக்கத்தான் இந்த கற்பனையான சம்பவத்தை சொன்னேன். இந்த சின்ன விஷயம் புரியாததால் தான் ராமுவை போல நம்மில் பலர் அடுக்கடுக்காக தொடர்ந்து பல துயரங்களை தங்கள் மீது இழுத்து போட்டுக் கொள்கிறோம். பார்த்தல், கேட்டல், இந்த இரண்டு செயல்களையும் நம் கண்களும் காதுகளும் மட்டும் செய்வதில்லை. நம் பெர்செப்ஷன், அதாவது மனதில் நாம் ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஏற்படுத்தி வைத்திருக்கும் தெளிவில்லாத, ஆதாரமில்லாத அபிப்பிராயங்கள் என்ற சின்ன துவாரத்தின் வழியாகத்தான் பல சமயம் பறந்து விரிந்திருக்கும் இந்த உலகை பார்க்கிறோம், கேட்கிறோம். இந்த பெர்செப்ஷன் தான் பல சமயம் நமது கண்களையும் காதுகளையும் திசை திருப்பிவிடுகிறது. யார் குற்றவாளி? பார்க்கும் சக்தி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் நாம் நமது கண்களின் முழு அருமையையும் உணர்வது கிடையாது. கண்களை பார்ப்பதற்கு பயன்படுத்துவதை விட தூங்குவதற்கு அதிகம் பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. கண்கள் திறந்திருக்கும் போதே எதிரில் தெரியும் காட்சியை சரியாக பார்க்காமல் கனவுலகில் சஞ்சரிப்பவர்களும் உண்டு. சரி, தூங்கவும் இல்லை, கனவும் காணவில்லை, அப்போதாவது எதிரில் தெரியும் காட்சி நம் கண்களுக்கு உள்ளது உள்ளபடி தெரிகிறதா? அதுவும் பலருக்கு தெரிவதில்லை. கண்ணிலே ஏதாவது ஒரு கலர் கண்ணாடி மாட்டிக்கொண்டு பார்ப்பவர்கள் அதிகம். கலர் கண்ணாடி என்று நான் குறிப்பிடுவது அவரவரது பர்செப்ஷனை. உறவினர்கள், நண்பர்கள், அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் விஷயங்களை பார்க்கும்போது எந்தவித முழுமையான ஆதாரமும் இல்லாமல் நாம் ஏற்படுத்தி கொள்ளும் அபிப்பிராயங்கள்தான் பெர்செப்ஷன். நிர்வாகியல் ஒர்க்ஷாப்புகளில் ஒவ்வொருவரின் பெர்செப்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை புரிய வைக்க சின்ன சின்ன புதிர்கள் போடுவார்கள். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரோமானிய முறைப்படி 9 என்பதை IX என்று எழுதுவோம் இல்லையா? இதில் எங்கேயாவது ஒரே ஒரு கோடு மட்டும் சேர்த்து இந்த 9 6 என்று மாற்ற வேண்டும். இதை கேட்பதற்கு முன்பு 2 நிமிடம் செலவு செய்து ஒரே ஒரு கோடு போட்டு 9 6 மாற்றுவது உங்களால் முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்களேன். பதில் இதுதான், IX என்பது ரோமானிய முறைப்படி 9. சரி, இதையே ஆங்கில எழுத்துக்களாக நினைத்து கொண்டு 2 முறை பாருங்கள். ஐ மற்றும் எக்ஸ் என்ற இரு எழுத்துக்கள் தெரிகிறதா? அதன் முன்னால் எஸ் என்ற ஆங்கில எழுத்தைச் சேருங்கள். ஆகா, 9 6 ஆகிவிட்டது. ஒரு கோடு மட்டும் சேர்க்கலாம் என்று சொன்னவுடன் நம்மில் பலருக்கு நேர்கோடுதான் நினைவுக்கு வரும். ஏன், எஸ் என்பது வளைவான ஒரே கோடுதான். ஆனால் அது சிலருக்கு அப்படி நினைவுக்கு வருவதில்லை. சிலருக்கு இது சட்டென்று தோன்றிவிடும். விடுகதைக்கு விடை கண்டுபிடிக்க பெர்செப்ஷன் எப்படி நமக்கு தடையாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் கண்ணுக்கு எதிரே தெரியும் காட்சிகளின் உண்மையான பின் அர்த்தங்களையும் இந்த பெர்செப்ஷன் நமக்கு நிறமாற்றி காட்டிவிடும். இந்த கதையை கேளுங்கள். அது கொடிய விலங்குகள் நிறைந்த பயங்கர காடு. அங்கே ஒரு விறகு வெட்டி, அவனுக்கு ஒரு மனைவி. அவள் ரொம்ப அழகானவள். ஆனால் விறகு வெட்டும் நேரம் போக மீதி நேரமெல்லாம் குடித்துவிட்டு தன் மனைவியை அடிப்பதுதான் அவனுக்கு வேலை. மனைவிக்கோ நாளுக்கு நாள் வாழ்க்கை கசந்து போய் கொண்டிருந்தது. கணவன் வெட்டி போடும் விறகுகளை பரிசலில் ஏற்றிக்கொண்டு ஆற்றின் மறுக்கரைக்கு போய் விற்று அதில் கிடைக்கும் காசிலிருந்து அரிசி பருப்பு வாங்கி வந்து வீட்டில் சமையல் செய்ய வேண்டும். இதுதான் அவளது அன்றாட வேலை. காலப்போக்கில் எதிர்க்கரையில் இருந்த மளிகை கடைக்காரனுக்கும் விறகு வெட்டியின் மனைவிக்கும் மெல்ல ஒரு நட்பு துளிர்த்து வளர ஆரம்பித்தது. அன்று அமாவாசை. வழக்கத்தை விட அதிகமாக குடித்துவிட்டு வந்த விறகு வெட்டி மனைவியை கொடூரமாக அடித்து உதைத்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். இவனிடம் பட்ட அவஸ்தைகள் போதும் என்று மனைவி அந்த நட்ட நடு இரவில் வீட்டை விட்டு வெளியே வருகிறாள். அப்போது அவள் மனதில், கரைக்கு அந்த பக்கம் இருக்கும் மளிகை கடைக்காரனிடம் போய்விடலாம் என்று ஒரு எண்ணம். ஆற்றை கடக்க பரிசல் வேண்டும். விறகு வெட்டியின் மனைவி பரிசல்காரனை போய் எழுப்புகிறாள். பரிசல்காரனோ இவளுக்காக தன் தூக்கத்தை தியாகம் செய்ய தயாராக இல்லை. பரிசல் இல்லை என்றால் என்ன? 2 மைல் தூரம் ஆற்றோரமாக நடந்தால் ஆற்றின் குறுக்கே ஒரு மரப்பாலம் இருக்கிறது, அதன் வழியாக போய்விடலாம் என்று இவள் நினைக்கிறாள். மரப்பாலத்தின் அருகே சிறுத்தை ஒன்று உழவுவதாக பலர் சொன்னது இவளின் நினைவுக்கு வருகிறது. என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவள் மரப்பாலம் நோக்கி நடக்கிறாள். அடுத்த நாள் காலை புலியால் தாக்கப்பட்டு சின்னா பின்னமாக மரப்பாலத்தின் அருகே அவள் உடல். இந்த கதையை உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். கடைசியில் விறகு வெட்டியின் மனைவி சாவுக்கு யார் காரணம் என்று தனித்தனியே கேட்டு பாருங்கள். நாசமாக போன அந்த குடிகார விறகு வெட்டிதான் என்பார் ஒருவர். இன்னொருவர், ஒழுக்கம் கெட்ட விறகு வெட்டியின் மனைவி தானே தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டாள் என்பார். மூன்றாமவர், உதவிக்கு வர மறுத்த இரக்கமற்ற பரிசல்காரன் என்பார். விறகு வெட்டியின் மனைவியை தவறான நடத்தைக்கு ஈர்த்த மளிகை கடைக்காரன்தான் குற்றவாளி என்றும் யாராவது சொல்லக்கூடும். ஒரே கேள்விக்கு ஏன் இத்தனை விடைகள்? ஏனென்றால் எல்லோருக்கும் ஒவ்வொரு பர்செப்ஷன். நள்ளிரவில் ஓங்கி உயர்ந்து நிற்கிற ஒரு அரசமரத்தின் அடியிலிருந்து நிமிர்ந்து பார்க்கிற போது உங்களுக்கு முதலில் அதன் கிளைகள் தெரியலாம், இலைகள் தெரியலாம். அதையெல்லாம் ஊடுருவி பார்க்கிற போதுதான் இலைகளுக்கு அப்பால் மறைந்திருக்கிற நிலாவின் பிரகாசம் தெரியும். அதுபோல் எந்த விஷயத்திலுமே எடுத்த எடுப்பில் உங்கள் பர்செப்ஷன் ஒரு மனிதன் அல்லது அவனது செயல் மீது படிந்து உண்மைக்கு மாறான தோற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த முதல் பார்வையை மனதுக்குள் வாங்காமல் நிதானத்தோடு விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் தெளிவான மனநிலையில் அதே காட்சியை மீண்டும் அசை போட்டு பார்த்தால்தான் பார்த்ததன் உண்மை உங்களுக்கு விளங்கும். இறைவன் ஏன் இதயத்தில் இருக்கிறான்? ஆண்டவன் இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு நாள் பூமிக்கு வந்தாராம். ஆண்டவனை அடையாளம் கண்டுகொண்ட பக்தர்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை காசு கேட்டு துரத்தும் உள்ளூர் பிச்சைக்காரர்கள் போல ஆகிவிட்டார்கள். எனக்கு நிறைய நகை கொடு, பணம் கொடு என்று வகை வகையாக கேட்டு ஆண்டவனை துரத்த ஆரம்பித்தார்கள். இவர்களை சமாளிக்க முடியாமல் மண்டபம், சத்திரம், கிராமம், நகரம் என்று எங்கெங்கோ ஓடி பார்த்தார் ஆண்டவன். ஆனால் அவரால் மனிதர்களின் அதை கொடு இதை கொடு என்ற பிக்கல் பிடுங்களிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவர் கோயிலை நோக்கி ஓடினாராம். அங்கேயும் தட்டு ஏந்தியவாறு எதிர்கொண்டது பிச்சைக்காரர்கள் கூட்டம். ஆண்டவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடைசியில் அவருக்கு ஒரு யோசனை பளிச்சிட்டது. மனிதன்தான் உள்நோக்கி சிந்திப்பதே இல்லையே, சுய மதிப்பீடும் செய்து கொள்வதில்லையே, தன்னுடைய இதயத்தைத்தான் எந்த மனிதனும் பார்ப்பதே இல்லையே, அதனால் அங்கே ஒளிந்து கொண்டால் யாருமே தன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று எண்ணி மனிதனின் இதயத்திலே போய் ஒளிந்து கொண்டாராம். கடவுள் ஏன் நம் இதயத்தில் குடியிருக்கிறார் என்ற சீரியஸான கேள்விக்கு கிண்டலாக சொல்லப்படுகிற கதை இது. யாரிடமிருந்து எதை வாங்கலாம், எதை பெறலாம் என்ற மனநிலையிலேயே நம்மில் பலர் இருந்து வருகிறோம். அதனால் பிறருக்கு என்ன கொடுக்கலாம் என்றே நாம் நினைப்பது இல்லை. தப்பி தவறி நாம் கோவிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தால் லைட் வெளிச்சமே வெளியில் வராத சைஸுக்கு அதன் மேல் நம் பெயரை கொட்டை எழுத்துக்களில் எழுதிவிடுவோம். இந்து சாஸ்திரப்படி ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்போது இனிமேல் இது என்னுடையது இல்லை என்று சொல்லிவிட்டுத்தான் கொடுக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் நமமா என்றால் என்னுடையது இல்லை என்று அர்த்தம். என்னுடையது இல்லை என்று சொல்லி ஒரு டியூப்லைட்டை கோவிலுக்கு தானமாக கொடுத்துவிட்டு இது என்னுடையது என்று பெருமைப்பட்டுக் கொள்வது எந்த வகையில் தர்மம்? யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்தவுடன் பல் விளக்க நாம் பயன்படுத்தும் பற்பசையிலிருந்து இரவு தூங்கும்போது உபயோகப்படுத்தும் கொசுவத்தி சுருள் வரை கண்ணுக்கு தெரியாத யார் யாரோ நமக்காக செய்து கொடுத்திருக்கும் பொருட்கள் எத்தனை எத்தனை. இந்த சமூகத்திடமிருந்து இத்தனை பொருட்களை இன்று பெற்றுக்கொண்ட நான் அதற்கு பதிலாக இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசித்து பார்த்தாலே போதும் நாம் இந்த உலகுக்கு எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோம் என்பது புரியும். அற்புதமான இந்த வாழ்க்கையை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகில் இருக்கும் அத்தனை தலைசிறந்த விஞ்ஞானிகளும் ஒன்று கூடி முயற்சி செய்தால் கூட உருவாக்க முடியாத அற்புதமான ஓர் உடலை நமக்கு அவர் அளித்திருக்கிறார். நாம் உண்ணும் உணவிலிருந்து உருண்டு கொண்டிருக்கும் இந்த பூமி பந்து வரை நமக்காக இறைவன் கொடுத்திருக்கும் பரிசுகள் எத்தனை. இதற்கெல்லாம் நாம் இறைவனுக்கு தினம் தினம் நன்றி சொல்கிறோமா? நமது வேதத்தில் இருக்கும் ஆரம்ப பாடங்களில் முக்கியமானது நன்றியோடு இருக்க கற்றுக்கொள் என்பதுதான். நமஹா என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் போற்றி என்றாலும் இதை நன்றி பெருக்கோடுதான் உச்சரிக்க வேண்டும். ஆனால் உதட்டளவில் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் என்று கணக்கில் எடுத்தால் அந்த வரிசையில் முதலில் நிற்பது நன்றி. ஒரு முறை நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஒன்றில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு விமானம் தள்ளாட ஆரம்பித்தது. விமான பணிப்பெண், பயணிகளே பயப்படாதீர்கள், விமானத்தில் சின்ன கோளாறுதான், விமானி சரி செய்து சமாளித்து விடுவார் என்று தைரியம் சொல்கிறார். நேரம் போக போக விமானம் கட்டுப்பாடு இல்லாமல் தாறுமாறாக பறக்க ஆரம்பிக்கிறது. அப்போது அன்பு நிறைந்த பயணிகளே, நமது திறமை மிக்க விமானி எவ்வளவோ முயற்சி செய்தும் விமானத்தில் இருக்கும் கோளாறை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் இன்னும் சில நிமிடத்தில் விமானம் வெடித்து சிதறிவிடப் போகிறது. எனிவே, தேங்க்யூ ஃபார் ஃப்ளையிங் வித் அவர் ஏர்லைன்ஸ் என்று சொல்லி பயணிகளை அதோகதியாக விட்டுவிட்டு விமானப்பணிப்பெண் பாராசூட்டை மாட்டிக்கொண்டு விமானியோடு வெளியே குதித்து விட்டாளாம். நாமும் சில சமயம் சிலரிடம் சொல்லும் நன்றி பயணிகளுக்கு விமானப்பணிப்பெண் சொன்ன நன்றி மாதிரி வெறும் சம்பிரதாயமாக இருக்கிறது.